ஆரம்ப நிலை சைவ சித்தாந்தம், அதாவது சைவ சித்தாந்தம் தொடங்கியது சுமேரிய காலத்தில் என்று நீங்கள் குறிப்பிடுவது மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கின்றது. இடைப்பட்ட காலத்தில் இந்தியா, தமிழகம் அல்லது இந்தியா என்று எடுத்துக்கொண்டால், அங்கு சமணர்கள் அதோடு புத்தர்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அதற்கு பிறகு மீண்டும் தேவார காலம் தொடங்குகின்றது, பிறகு திருமந்திரம் வருகின்றது, பிறகு சைவ சித்தாந்தம் தத்துவங்கள் எழுதப்படுகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தை பற்றி, இந்த சமணம் பௌத்தம் இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா?
இந்த சமணம் வந்து மிக மிக பழமையான ஒரு சமயம். அந்த சமண சமயத்தின் அடிப்படைகள் நம்ம கில்காமேஷ் எபிக் அப்படிங்கிற ஒரு சுமேரிய இதிகாசத்துல இருக்கு. அதே போல புத்தர் புராண் என்ன புத்த சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அங்கே இருக்கு. ஆனா அந்த புத்தம் என்ற பேர் தான் இல்லை இல்லையே தவிர, ஆனா அந்த தத்துவ கோட்பாடுகள் அங்கே இருக்கு. ஆக இந்த வேதங்கள்ல இருக்கிற சிந்தனை கூறுகள், சமண சிந்தனை கூறுகள், புத்த சிந்தனை கூறுகள், இது எல்லாமே சைவம் வைஷ்ணவம் சாக்தம் போன்ற கூறுகளோடு தனிப்பட்ட முறையிலேயே சுமேரிய இலக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு கிமு 2000 வாக்கில் அந்த சுமேரிய நாகரிகம் அங்கே அக்காதியர்களால் அழிக்கப்பட்ட போது அங்கே இருந்த பெரும்பாலான சுமேரியர்கள் இந்திய நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். அவங்க வந்த சமயத்தில் அவர்களோடு இந்த சமணம் புத்தம் போன்ற சமய சிந்தனைகளையும் கொண்டு வந்திருக்க வேண்டும். பிற்காலத்தில் புத்த புராண் அந்த கருத்துக்களை வளர்த்து அதன் ஒரு சமயமாக கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் சமண சமயம் அப்படி இல்லை, அது மிக மிக பழமையானது. ஆக அது என்று தான் தோன்றியது என்று நமக்கும் தெரியாது. ஆனால் மகாவீரர் காலத்தில் தான் அது வந்து ஒரு வடிவத்தை பெற்றது. ஆனால் நம்ம பார்க்குறோம் சைவ சமய இது சமண சமயம் சைவ சமயம் பல நெருக்கங்களை கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் சமண சமயம் மிக மிக ஆழமாக வேரூன்றியதும் உண்மைதான். அந்த சமண சமயம் தமிழர்களுடைய சிந்தனையில் பெரும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறதும் உண்மைதான். இப்போ சைவ சமயத்திலே பல கூறுகள் சமண சமயத்திலிருந்து வந்தவை. பிற்காலத்தில் அந்த சமணத்தில் இருக்கின்ற குறுகள் எல்லாமே சைவத்தில் இருக்க அப்புறம் சமணம் தன்னாலே அழிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். ஆக இந்த சமண சமயம் என்பது தமிழர்களுக்கு புறம்பானது, அது வடநாட்டிலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் புறம்பானது என்று சொல்ல முடியாது. அது கில்காமேஷ் எபிக் போன்ற சுமேரிய இதிகாசத்திலேயே பறக்க காண்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த வளர்ச்சியில ஒரு கூறாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது, பிறகு சைவத்தோடு அது அப்படியே உண்டாகிவிட்டது. ஒரு உதாரணம் நான் தரேன். சமண இலக்கியத்தில் மிக மிக சிறப்பானது நீலகேசி என்ற ஒரு நூல். அந்த நீலகேசி என்பது எல்லா தத்துவ தரிசனங்களையும் கண்டு முதல்ல விளக்கி பிறகு அதை கண்டிக்கின்றது. கண்டித்து எப்படி அதை தவறுடைத்து என்ற முறையில் அது போகிறது. அப்போ இந்த இதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கண்டித்த ஒரு தத்துவ கோட்பாட்டை முதலிலே விளக்கி இதோடைய தத்துவம் இப்படி உலகாயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உலகாயத்தின் கூறுகள் இது அப்படின்னு சொல்லி, பிறகு அதில் இருக்கின்ற குறைகள் இது அப்படின்னு சொல்லி, அந்த குறைகள் இருக்கின்ற அந்த காரணத்தை அதை பரப்பக்கம் ஆக்குது. அப்போ எது குறைகள் இல்லைதோ அது சூப்பக்கம் ஆகுது. அதை தான் நம்ம சிவஞான சித்தியாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு போக்கு புத்த சமய நூலாகிய மணிமேகலையில் தோன்றி அது மிக மிக சிறப்பாக சமண இலக்கியமாகிய நீலகேசியில் வளர்ந்து பிறகு சைவ இலக்கியமாகிய சிவஞான சித்தியாரில் ஒரு முழு வடிவத்தை பெறுகின்றது. அப்ப இந்த பரபக்கம் ஆக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி முறைய தத்துவ விசாரணையிலே செய்கின்ற முறைய அதுக்கு வந்து தமிழ அதுவும் குறிப்பா சைவ சித்தாந்த நெறி தான் ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கின்றது. அது வந்து புத்த சமண ஞானிகளின் தாக்கத்தா வந்தது என்று சொன்னால் அது அவருடைக்கு அல்ல என்று நினைக்கின்றேன். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நம்ம இந்த சமணத்தையும் புத்தத்தையும் நம்ம பார்க்கணும். அது வந்து அந்நியமான சமயம் அப்படின்னு தோன்றினாலும் உள்ளபடி அந்நியம் அல்ல. சுமேரிய காலத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கேயே சமண கூறுகளையும் புத்த சமய சிந்தனைகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆக அது ஒரு வளர்ச்சி, அந்த மெய்ஞான தேடலில் ஒரு கூறாக இவை விளைந்தன. அப்புறம் காலப்போக்கு அவை வந்து பரபக்கமாக்கப்பட சமணர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் சைவர்கள் ஆகி சைவத்தோடு ஒன்றிவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கிறேன்.
நல்ல விளக்கம். அது தொடர்பா இன்னொரு கேள்வி எனக்கு. இப்போ தத்துவ வகையில பார்க்கும் போது அது எல்லாமே ஒரு ஒரு சிந்தனை தோற்றத்தின் ஒரு மற்றொரு பக்கமா நினைச்சு வச்சுதான் நீங்க விளக்கம் தரீங்க. ஆனா செயல்பாட்டுல என்று பார்க்கும் பொழுது, அதுவும் இப்ப நம்ம இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால், அங்கு சைவம், அதற்கு சமணம், பிறகு பௌத்தம், இதற்குள்ள வந்து ஒரு பெரிய வேற்றுமை இருந்திருக்கு. அதோட வன்முறைகள் நடந்திருக்கு இல்லையா?
இந்த போராட்டங்கள் சமய சண்டைகள் அப்படிங்கும்போது இப்ப இருக்கின்ற இந்த கிறிஸ்துவ சமயம், இஸ்லாம், அப்புறம் இந்து சமயம் போன்ற சமயங்களுக்கு இடையே இருக்கின்ற போராட்டங்களை போல இந்திய சமயங்களில் தோன்றவில்லை. கொஞ்சம் அங்கங்கே சில வன்முறைகள் நடந்திருக்கலாம், ஆனா உள்ளபடியே அப்படி இல்லை. ஏன்னா நம்ம வரலாற்றை பார்க்கும்போது நம்ம சண்டை சச்சரவுக்கு பதிலாக பட்டிமன்றங்கள் வைத்து விவாதிப்பது, தர்க்கிப்பது அப்படிங்கிற முறையில தான் அந்த சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கின்றன. இப்ப நம்ம வந்து திருஞான சம்பந்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரை பத்தி என்ன சொல்றோம், வாதம் வந்த சம்பந்தர். அப்ப அவர் வந்து வாதித்தார், யாரோட, புத்தர்களோட சமணரோட வாதித்தார். வாதிட்டு வாதிட்டு அந்த வாதங்களை வென்று அதன் அடிப்படையில் தான் சைவ சித்தாந்தத்தை நிறுத்தினார். ஏதுக்களாலும் எடுத்த மெய்களாலும் நிக்கு சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, உள்ளன் தெரிந்து உள்ளன் சைவன் என் பெருமான் அப்படிங்கிறது மாதிரி இறைவனை நேராக ஒளி வடிவத்தை தரிசிக்கின்ற போது, தரிசித்துக்கொண்டே இருக்கின்ற போது, இவருக்கு ஏது என்ன ஏது எது என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு இங்க கேள்வியே வர வேண்டியதில்ல அப்படிங்கறத மாதிரி அவர் வந்து சமண புத்த லாஜிஷியன்ஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த காலத்துல அவர்கள் அதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க. நையாயிக அடிப்படையில் அவங்க சென்றார்கள். ஆக அவங்களோட வாதிட்டு வாதிட்டு வென்றவர். அது அதே சமயத்துல அப்பர் பெருமான் வாதிட்டது மாத்திரம் அல்ல, போராடியும் உள்ளார். ஆனா வன்முறையில் இல்ல, மகேந்திர பல்லவனை எதிர்த்தார். எப்படி எதிர்த்தார், நாம் யாருக்கும் குடியல்லோம் அப்படிங்கிற முறையில தனது சுதந்திரத்தை வற்புறுத்தினார். நான் வந்து நீ சொல்லதை கேட்க வேண்டியது இல்ல. ஏன் அப்படிங்கும்போது, தான் யாருக்கும் குடியல்லாத சங்கரனை நான் பின்பற்றி வருகின்றேன், நான் அவனுக்கு தான் அடிமையா இருக்கின்றேன். அவன் இறைவன் வந்து தான் யாருக்கும் குடியல்லாத சங்கரன். அப்ப அப்பேற்பட்டவன்ட்டு நான் நெருங்கி இருக்கும் போது, அவனுக்கு தொண்டனா இருக்கும் போது, இந்த உலகியல் வாழ்க்கையில ஒரு தலைவனா இருக்கின்ற உனக்கு நான் வந்து அடிமைப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு மனித சுதந்திரத்தை வற்புறுத்தினார். அதனால அவர் என்ன சொன்னாரு, அஞ்சுவது யாதும் ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்ட்டு அஞ்சாமைக்கே ஒரு புதிய விளக்கத்தை தந்தார். ஆக இந்த மாதிரியான முறையில வன்முறையில அவர் போகல. இருக்கலாம் ஒரு சில இடத்துல சைவ வன்தொன்றர்கள் இருந்திருக்கலாம், ஆனா பொதுவா மற்ற சமயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்ப ஐரோப்பாவில் நடந்தது, மிடில் ஈஸ்ட்ல நடந்தது இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்தியாவிலே இந்திய மண்ணிலே சிறப்பிக்கப்பட்டது வந்து வாதிடுதல். புத்தர்களோடு சங்கரர் வாதிட்டார், அதே போல சமணர்களோடு சைவர்கள் வாதிட்டார்கள், திருஞான சம்பந்த வாதிட்டார், அப்புறம் பெருமான் வாதிட்டார். ஆக இந்த வாதிட்டு வாதிட்டு வாதங்களிலே விழுதல் என்பதுதான் முறையியல் போராட்டம். ஆக இதைத்தான் வந்து பிற்காலத்தில் இப்போ வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் கண்டித்தல். அப்போ நீங்கள் சிவஞான சித்தியரை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த எல்லா சமயங்களையும் கற்று தெளிந்து உலகாயுதம் என்றால் இது, சமணம் என்றால் இது, புத்தம் என்றால் இது, வைஷ்ணவம் என்றால் இது, வேதாந்தம் என்றால் இது என்று விளக்கி பிறகு அவற்றை ஆராய்ந்து ஆராய்ந்து என்னென்ன குறைகள் இருக்கு, ஆகவே இந்த குறையினால் அது பரபக்கம் தள்ளுறது, அந்த மாதிரி பரபக்கம் தள்ளாதது தான் சூபக்கம், அதுதான் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற முறையில் சிவஞான சித்தியார் செல்கின்றது. இந்த மாதிரியான முறையில் உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை ஒரு நூல். அந்த போராட்டம் என்பது இங்கே என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு தத்துவ கோட்பாடு புரிந்து கொண்டு அதை கண்டித்தல் என்ற முறையில் தான் அந்த போராட்டம் இருக்கின்றது. இது வாதிடுதல். ஏன்னா அந்த வாதிடுவதற்காகத்தான் அந்த காலத்தில் பட்டிமன்றங்கள் இருந்தன. அந்த பட்டிமன்றங்களை பற்றி நம்ம உபநிடுதுங்கள் பரிஷத் அப்படிங்கும். தோராபியத்தில் ஒரு திருவிழா காலத்தில் பட்டிமன்றம் ஏறுங்கள் அப்படிங்கிற ஒரு பண்பாடு இருந்தது. ஆக இது என்னுடைய பதவி தான், அது சமணம் புத்தம் பல பல போராட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து அப்பப்போ சில சமயங்களில் வன்முறை இருந்தாலும் பெரும்பாலும் வாதிடுதல் டிபேட்டிங் இல்லையா, சீரியஸ் டிபேட்டிங், பட்டிமன்றம் வைத்து வாதிடுதல் அப்படிங்கிற முறையில் தான் அவர்கள் போராடினார்கள்.